الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره ولا تنقصوا المكيال والميزان إني أراكم بخير وإني أخاف عليكم عذاب يوم محيط
صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறிய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதால் எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அறிந்ததற்கு பின்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய வீடாகிய இந்த பள்ளி வாயில் தான். இந்த பள்ளி வாயிலை நல்லதை கேட்க வேண்டும் என இந்த போயா சினத்திலே நேர காலத்துக்கு வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹுவால் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்விலே எடுத்துக் கொள்ளுமாறும், எது வேண்டாம் இது ஹராம் எதன் பக்கம் போனால் நடவிலே வீழ்ந்து விடுவதை நீங்கள் எச்சரித்து அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்தார்களோ அப்படியான விடயங்களிலே ஏறிட்டும் பார்க்காமல் அதன் பக்கம் தம்முடைய மூச்சை கூட செலுத்தாமல் அல்லாஹ் இம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்துக்கு எங்களை சொற்ப ஒரு வாழ்க்கைக்காக அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையில் இந்த உலகிலே வாழக்கூடிய அந்த வாழ்வு ஆச்சரியமான வாழ்வு. நாங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உழைப்பாக இருக்கட்டும், நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுவும் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற பிரகாரம் செய்து கொள்வோமே ஆனால் அது இபாதத், அது வணக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் ஹலாலான உழைப்பிலே ஈடுபடுகின்றான், ஈடுபட்டு மாலையாகின்ற போது அந்த அடியான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவன் ஒரு அடியானாக சிறு குழந்தையை போன்று மாலை அடைகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். அந்த அளவு இஸ்லாம் தொழிலுக்கு உழைப்புக்கு வியாபாரத்துக்கு தான் சொந்தமாக உழைத்து செய்கின்ற அந்த வியாபாரத்துக்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே நேர்மையான தொழில் நேர்மையான உழைப்பு சுவர்க்கத்தை பெற்றுத்தரும் இபாதத் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வியாபாரத்திலே ஈடுபடக்கூடிய வியாபாரிகளே, தொழில் செய்து தங்களுடைய வாழ்வை நடத்தக்கூடிய தொழிலாளிகளே, எதிர்காலத்திலே உழைத்து வாழும் என்று ஆசையோடு இருக்கக்கூடிய வாலிபர்களே, எல்லோரையும் விழித்து அல்லாஹ் முத்தாலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் இந்த பூமியை அழகான பூமியாக ஆக்கி தந்திருக்கிறான், அதிலே பல கோலங்களை செல்லுங்கள், சென்று உங்களுக்கு அல்லாஹ் அலந்திருக்கின்ற அந்த ரிசுக்கை பூமியில் பறந்த எல்லா பகுதிகளுக்கும் சென்று நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இறுதியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீட்டிக் கொண்டு வரப்படுவீர்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு உண்மையை பாருங்கள். நீங்கள் பல கோணத்திலே சென்று உங்களுக்குரிய ஆகாரங்களை தொழில்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு மனிதன் தொழில் செய்கின்ற போது அவன் இரவிலும் தொழில் செய்யலாம், பகலிலும் தொழில் செய்யலாம், கடலுக்குள்ளே போய் முளைக்கலாம், கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று முளைக்கலாம், சொந்த நாட்டில் இருந்து கொண்டு முளைக்கலாம், தன் ஊரோடு இருந்து கொண்டு உழைக்கலாம் என்று இஸ்லாம் அழகான வரையறை சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் செய்யக்கூடிய தொழில், செய்யக்கூடிய வியாபாரம், செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல், நாம் அதை ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பிசினஸ், அல்லாஹ்வை விட்டும் எங்களை தூரமாக்கி விடக்கூடாது, இபாதத்தை விட்டும் எங்களை தூரமாக்கி விடக்கூடாது, மறுமையுடைய சிந்தனையை விட்டும் எங்களை நீக்கிவிடக்கூடாது, இந்த உலகத்தோடுதான் எங்களை வாழ்வு என்று சுருக்கிவிடக்கூடாது. அப்படி இல்லாமல் எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இழக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எல்லா நேமத்தையும் கொடுத்திருக்கிறான், சக்தியை கொடுத்திருக்கிறான். ஒரு கோடி தான் லாபம் ஈட்ட முடியும் என்றாலும் தேடலாம், தடை இல்லை. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அந்த அளவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எந்த அளவு என்றால், அருமை நாயம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உழைத்து வாழ்வதனுடைய பெருமதியை சொன்னார்கள். ஒரு மனிதன் உலகத்திலே உண்ணக்கூடிய உணவுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு உணவு இருக்கும் என்றால் அவன் தன்னுடைய கரத்தால் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து உண்ணக்கூடிய உணவு என்று சொன்னார். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் காலையிலே போய் நாங்களே கஷ்டப்பட்டு எங்களுடைய உடம்பாலேயே வேர்வை சிந்தி அவர் தரக்கூடிய பணத்தை எடுத்துவிட்டு வருகிறோம். ஹலாலான பணம், இதுதான் மிகவும் ஏற்றமான பணம், மிகவும் ஏற்றமான உழைப்பு என்று சொல்லல்லாக அலை சொல்லி வைத்தார். இன்னும் சொல்லல்லாக அலைவசன் அவர் சொன்னார்கள், நீங்கள் பிரயாணம் செல்லுகின்றீர்கள், பிரயாணம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அசா கீழே விழுகிறது, உங்களுடைய கம்பு நீங்க வைத்திருக்கக்கூடிய பெரம்பு கீழே விழுகிறது, அதை எடுப்பதற்கு கூட மற்றவருடைய உதவியை எடுக்காமல் நீங்கள் இறங்கி எடுப்பதுதான் உங்களுக்கு ஏற்றமானது என்று சொன்னார். இந்த ஹதீஸ் எதை சொல்லி காட்டுகிறது? பிறருடைய உழைப்பில் வாழாமல் தான் சொந்தமாக தொழில் செய்து வாழ்வது மேல் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ்களுக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா விசாலமான இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பயனுள்ள அநேகமான வளங்களை கொண்டு இந்த பூமியை அல்லாஹ் நிரப்பியுள்ளான். சில பொருட்கள் இனாமாக கிடைக்கின்ற அதே வேலை இன்னும் சில பொருட்கள் மனிதனுடைய முயற்சியினால் அவன் தேடிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் உழைத்து வாழ்வதை ஒரு கௌரவமாக கருதுகிறது. ஒரு மனிதன் மற்றவருடைய உழைப்பில் வாழாமல் சொந்தமாக ஒரு தொழில் செய்து உழைத்து வாழ்வதை இஸ்லாம் கௌரவமாக கருதுகிறது. தொழில் செய்வது இனிவல்ல. சின்ன ஒரு பொட்டிக்கடை வைத்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் தேடுவதும் இனிவல்ல. ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் கொள்ளி கொடுத்து விரவு கொடுத்து அல்லது பொருட்கள் வாங்கி கொடுத்து ஒரு பணத்தை எடுப்பது அது இழிவல்ல. இழிவு எது தெரியுமா? தொழில் இல்லாமல் இருப்பதுதான் இழிவு, மற்றவருடைய ஊதியத்தை எதிர்பார்த்திருப்பதுதான் இழிவு. எனவே இஸ்லாம் சொல்லித் தருகிறது, உங்களை சக்திக்கு உட்பட்ட வகையிலே நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துள்ள திறமைகளை பயன்படுத்தி பலர் பலவிதமான முறையில் பொருள் திரட்டுவார்கள். இன்று நாம் பார்க்கும் சமூகத்திலே சிலர் வியாபாரிகள், சிலர் தொழிலாளிகள், இன்னும் சிலர்களை நாங்கள் பார்த்தால் அவர்கள் வியாபாரிகள், இன்னும் வளர்ந்து வரக்கூடிய வியாபாரிகள், சிலர்கள் கூலியாக்கள், முதலாளிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கூலியாக்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இது தவிர இன்னும் சிலர் பொருளியலாளர்கள், வளவாளர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், இப்படி அவர்களுக்கெல்லாம் பலவிதமான திறமைகளை கொடுத்து அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப பல அமைப்புகளே பல திறமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் எந்தெந்த அமைப்பிலே பொருளீட்ட முடியுமோ அந்த முறையிலே பொருளை தேடிக்கொள்ளலாம், அவர்களுக்குரிய ஆகாரங்களை தேடிக்கொள்ளலாம். இஸ்லாம் அறிவித்துள்ள கண்ணியமானவர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பார்ப்போம் என்றால், அதற்கு முன்னதாக வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறை பார்ப்போம் என்றாலும், அதற்கு பிற்பட்ட காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்தாலும், தொழில் என்பது அவருடைய வியாபாரத்திலே அவருடைய அந்த வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு மனிதன் பரவான இபாதத் இருக்கிறதை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத், இந்த இபாதத்துக்கு பின்னால் ஒரு சிறந்த வணக்கம் இருக்கும் என்றால், பரவுகளுக்கு பின்னால் ஒரு பரவு இருக்கும் என்றால், அது ஹலாலான உழைப்பு என்று சொன்னார்கள். பரவுடைய அந்தஸ்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பை மதிப்பிட்டு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை பிரட்டி பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு புராயத்தில் இருக்கின்ற போது அவர்கள் தொழிலுக்கு உற்சாகம் கொடுத்தார்கள், தொழில் செய்வதற்கு முயற்சி பண்ணினார்கள், பிறர் உழைப்பிலே வாழ விரும்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு புராயத்திலே ஹலீமா நாயகியிடம் பால் குடித்து வாழ்ந்தார்கள். வரலாறு எங்களுக்கு தெரியும். அந்த ஹலீமா நாயகி பொறுப்பில் இந்த காலப்பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஆடுகளை மேய்ப்பதிலும் அவருடைய தொழிலுக்கு துணையாகவும் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிற்பட்ட காலத்திலே சிறிய தந்தை அபூ தாலிப் அவருடைய பராமரிப்பில் இருக்கின்ற போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலங்களிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக நேரத்தை கழிக்கவில்லை, அவர்களுக்கு வியாபாரத்திலே துணையாக இருந்திருக்கிறார். திரு புராயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார். எந்த அளவு தேர்ச்சி என்றால், மக்காவிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சீமாட்டி, மிகப்பெரிய ஒரு பணக்காரி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதின் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் திறமையான ஒருவர், வியாபாரத்தை கொடுத்தால் அழகாக செய்து முடிப்பார் என்று அன்று மக்காமிலே வாழ்ந்த மிக சிறந்த ஒரு பணக்கார பெண் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கண்ணிலே படுகிறார். உடனே அவருடைய அடிமை மைசரா மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புகின்றார்கள். என்றுமே பெறாத, என்றுமே பெற்றுக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமான இலாபத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று வந்த சிரியாவுக்கு சென்று வந்த அந்த வியாபார கூட்டம் லாபத்தை எடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு கொடுத்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அதற்கு பின்னால் தான் மைசரா மூலமாக சில தூதுகளை அனுப்பி திருமணம் பேசப்பட்டு அதுக்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி திருமணம் முடிக்கிறார். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவில் இருந்து வந்ததும் முதலாவது செஞ்ச வேலை கணக்கு வழக்க ஒப்படைச்சாங்க. கணக்கு வழக்க முதலாவது கொடுத்தாங்க. முதலாவது வேலை சிரியாவுக்கு வியாபாரம் கூட்டிடும் கூட்டம் போய் வந்தது முதலாவது வேலை கணக்கு வழக்க ஒப்படைக்க நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய இடங்களில் நாம பார்க்கிறோம், கண்ணியமானவர்களை ஒரு நிர்வாகம் வரும், பழைய நிர்வாகம் கணக்குகளை மாத கணக்கு வருட கணக்கு இழுத்தடிப்பாங்க. தாரோம் தாரோம், நாங்க எந்த அளவு நம்பிக்கை நாணயம் பேணுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு பிராயத்திலே நம்பிக்கையின் நாயகமாக, அதே போன்று உண்மையின் தாயகமாக இருந்தார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையான வியாபாரிகள் கயாமத்துடைய நாளையிலே நபிமார்களோடு இருப்பார் என்று சொன்னார். இரண்டு நிபந்தனை, உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையான வியாபாரிகள் கயாமத்துடைய நாளையிலே நபிமார்களோடு இருப்பார்கள். இந்த ரெண்டு பண்பும், உண்மை சொல்லக்கூடிய பண்பும், நம்பிக்கை என்ற இந்த பண்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜாஹிலிய காலத்திலே அன்று வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தின் விரோதிகள் கொடுத்த பட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்னால் இருந்த தன்மை. அல்லாஹ்வால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று வாழ்ந்த ஜாஹிலிய கால மக்களுடைய உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மையாளர், ஒரு நம்பிக்கையாளர், எதையும் நம்பி அவரிடத்திலே சொல்லலாம், பொய் பேச மாட்டார், விளையாட்டு கூட பொய் பேசினது கிடையாது, எதையும் நம்பி ஒப்படைக்கலாம், பொருளாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், எதையும் ஒப்படைக்கலாம், அந்த அளவு நம்பிக்கையுள்ள ஒரு மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையின் சாயகமாக நபித்துவத்துக்கு முன்னதாக திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு அன்பும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், உழைப்பு செய்யக்கூடியவர்கள் இந்த இரண்டையும் பேணிக் கொள்வார்களே ஆனால் நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு கிடைக்கும். சுபஹானல்லாஹ். உண்மைதான் இல்லை, உண்மை இல்லை, உண்மை சொல்றது வாயால பேசுற பேச்சு மட்டும் இல்ல, உண்மை. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் வேலை கொடுத்து அமர்த்தார், எட்டு மனுஷியான அவர் வேலை செய்யணும், எட்டு மனுஷியான வேலை செய்யணும் சொல்லி அந்த முதலாளி அவரை வேலைக்கு அமர்த்தித்து வந்து விடுகிறார். அவர் ஏழு மனுஷியான வேலை செய்கிறார் என்றாலும் அவருடைய செயலிலே அவர் பொய் சொல்கிறார், செயலிலே உண்மை இல்லை. இப்படிப்பட்ட உழைப்பாளிகள், இப்படிப்பட்ட தொழிலாளிகள் மறுமை நாளிலே நபிமார்கள் இருக்க மாட்டார்கள். எனவே இந்த இரண்டு பண்பும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிறு பிராயத்திலே தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நபிமார்களுடைய வரலாறுகளை பாருங்கள். இவ்வுலகத்தில் நேர்வழி காட்டப்பட்ட, நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பிய எல்லா நபிமார்களும் அவருடைய சக்திக்கு உட்பட்டவாறு அவருடைய வாழ்க்கை தேவைகளுக்காக ஏதோ ஒரு தொழிலை செய்து வந்துள்ளார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய ஒரு விவசாயி இருந்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு தொழில் செய்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சு தொழில் செய்திருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயல்காராக இருந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடையராக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். இன்னும் யாகூப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் ஆடு வைத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், யஸா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய விவசாயிகளாக சமூகத்தில் திகழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்கள் தான், ஆனால் அவர்கள் தொழில்களை விட்டு விடவில்லை. அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்திருந்தான், ஆனால் தொழில் செய்யாமல் இருக்கவில்லை. தொழிலை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கருதினார்கள். தொழில் இல்லாத ஒரு மனிதன் சமூகத்திலே கேவலமாகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாதகத்தை வளமையாக்கி கொண்ட ஒரு மனிதன் கயாமத்தினாலே முகத்தில் சதை இல்லாமல் வருவான்னு சொன்னார். நஊது பில்லாஹ், பாதுகாப்பதே. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாத்திரம் கேட்டு வந்த ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், இந்த தொழிலை நிரந்தரமான தொழிலாக ஆக்கிக் கொள்ளாதே, இதை நிரந்தரமாக அறுத்துக் கொள்ளாதே, இது தொழில் அல்ல, இது யாத்திரம். நீ கேட்கிற போது சில சந்தர்ப்பங்களை மக்களுடைய கரங்கள் இருந்தால் கொடுப்பார்கள், இல்லாவிட்டால் கொடுக்காமல் வெறுப்பார்கள். நீ கொடுக்கப்படவும் கூடும், கொடுக்கப்படாமல் இருக்கவும் கூடும், கொடுக்கப்படுகின்ற போது நீ திருப்தி கொள்வாய், கொடுக்கப்படாத போது பல முறை கொடுத்ததை மறந்து திட்டுவாய். அதனால் யாத்திரம் என்பது கூடாது, யாத்திரம் என்பது நிரந்தரமான ஒரு தொழிலாக இருக்கக்கூடாது, அது தொழில் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு யாசகம் கேட்டு போன ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடாரியை கொடுத்து தொழிலுக்கு பழக்கி அனுப்பினார்கள். கண்ணியமானவர்களே, இது நபிமார்களுடைய வரலாறுகள். நபிமார்களும் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வரலாறை பாருங்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் தொழிலுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அது போன்று சஹாபாக்களுடைய வாழ்வை புரட்டி பார்த்தாலும் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு ஒரு மரணம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்கின்ற போது எனக்கு மரணம் வர வேண்டும், நான் ஆசை வைக்கிறேன். அடுத்து எனக்கு மரணம் வர வேண்டும் என்றால் ஹலாலான தொழில் செய்து கொண்டிருக்கின்ற போது எனக்கு மரணம் வர வேண்டும் என்று உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழிலில் மீது கொண்ட அக்கறையின் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். கனிமானவர்களே, ஜிஹாது கடுத்ததாக சஹாபாக்கள் தொழிலை ஒரு அங்கமாக கருதினார்கள், உழைப்பை ஒரு அங்கமாக கருதினார்கள். ஒருமுறை உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உழைப்பு செய்யாமல் பள்ளியிலே தங்கியிருந்த சிலரை பார்த்து சொன்னார்கள், உழைப்பு ஈடுபடாமல் மத்தியில் தங்கியிருந்த சிலரை பார்த்து உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், உங்களில் எவரும் உழைக்காமல் இருக்கக்கூடாது, அல்லாஹுவே எனக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் மீது மாத்திர நம்பிக்கை வைத்துக் கொண்டு உங்களுடைய முயற்சியை செய்யாமலும் இருக்கக்கூடாது. வானமும் பூமியும் நீங்கள் நினைப்பதை போன்று வெள்ளியையோ தங்கத்தையோ வெளிப்படுத்துவது கிடையாது, எனவே உங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாரோட தொழிலை செய்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பணித்தார்கள், அவர்களோடு இருந்த சஹாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். கனிமானவர்களே, உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தொழில் துறவுடைய விஷயத்திலே அக்கறை காட்டக்கூடியவர்கள். ஒரு முறை அவருடைய காலப்பகுதியிலே பஜாருக்கு போகின்றார்கள். பஜாருக்கு போகின்ற போது அந்த பஜாரில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் தொழில்துறையுடைய அறிவில்லாமல் சந்தையில் வியாபாரம் செய்தார்கள். அதுக்கு பிற்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பராமரிப்பிலே நிறைய விடயங்களை கற்றுக்கொண்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் யாருக்கெல்லாம் வியாபாரம் செய்வதற்குரிய அறிவில்லையோ, தொழில் செய்வதற்குரிய அந்த கல்வியை கற்றுக்கொள்ளவில்லையோ, உழைப்பிலே ஹலால் ஹராம் பேண தெரியாதோ, இவர்கள் இந்த சந்தைக்கு வர வேண்டாம், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய அந்த மக்களை மார்க்கத்துடைய கல்வி, அந்த தொழில்துறை செய்யக்கூடிய விடயத்திலே உள்ள அறிவு உங்களுக்கு வேணும் என்பதை உணர்த்தினார்கள். தொடர்ந்து உமர் ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், வியாபார சட்ட திட்டங்கள் பற்றி விளக்கம் உங்களுக்கு இல்லை என்றால் சில வேளை கொடுக்கல் வாங்கலிலே சில வேளை கடன்களிலே நீங்கள் வட்டியிலே போய் விடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. எனவே நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சில வேளை வட்டியை உட்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால் வியாபாரத்துடைய தொழில்துறையினுடைய அறிவை பெற்றுக்கொண்டு வியாபாரம் செய்யுங்கள், தொழில் செய்யுங்கள் என்ற விஷயத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுகள் அன்று அவர்களுடைய இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. மோசமான காய்கறிகளை உள்ளே வைத்துவிட்டு மேலே தண்ணீரை தெளித்து வியாபாரம் செய்த ஒரு சந்தை வியாபாரியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள், இப்படி செய்பவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, பழுதானதை உழுக்கே ஒழித்து விட்டு விற்க வேண்டாம், அதை மேலாக வையுங்கள், நல்லதை மாத்திரம் மேலே வைத்துக் கொண்டு பழுதானவைகளை அழுக்கானவைகளை உள்ளே மறைத்து வைத்திருக்கின்றீர்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல சஹாபாக்களுடைய வாழ்விலே பாருங்கள், மக்காய் வீட்டு ஒரு சந்தர்ப்பத்திலே ஹிஜ்ரத்து போகின்ற போது முஹாஜிர்கள் ஹிஜ்ரத்து போகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவில் இருந்த அன்சாரிகள் உதவுவதற்கு காத்துக் கொண்டிருந்தார்கள், தங்களுடைய தொழில்துறவுகள் அவர்களுக்கு அறவாக்கியை கொடுப்பதற்கு விரும்பி இருந்தார்கள். ஆனால் மக்காவிலே இருந்து சென்ற அந்த முஹாஜிர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, உங்களுடைய தொழிற்துறையில் எங்களுக்கு அறவாசி வேண்டாம், உங்களுடைய பணம் வேண்டாம், மதீனாவிலே உள்ள சந்தையை காட்டுங்கள், நாங்கள் வியாபாரம் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஹலாலான உழைப்பு வேண்டும், நாங்கள் வேலை சென்று உழைக்க போகிறோம், எங்களுக்கு மதீனாவிலே உள்ள பஜாரை காட்டுங்கள் என்று அங்கே போனதும் அந்த முஹாஜிரீன்கள் கேட்ட விடயம் அவர்களுக்கு முடியும். ஒரு இடத்தை விடுத்து இன்னொரு நகர்ந்திருக்கிறார்கள். மக்காவில் இருந்த சொந்த காணியை விட்டுவிட்டு, சொந்த தொழிலை விட்டுவிட்டு, சொந்த வீடுகளை விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு ஆக வேண்டி அப்படியே விட்டுவிட்டு மதீனாவுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், அவர்கள் உதவி எடுத்துக்கொள்ள மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த முஹாஜிரீன்கள் அவர்களின் எந்த உதவியுமே பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எங்களுக்கு மதீனாவிலே உள்ள பஜாரை காட்டுங்கள், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம், எங்களுக்கு தொழில் செய்ய தெரியும். அதற்கு பிற்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல திறமையாக தொழில் செய்யக்கூடிய மக்களை இவர்களே ஒருவருமா சேர்ந்து இரண்டு இரண்டு பேராக, மூன்று நாலு பேராக அவர்களை தோடியாக்கிட்டார்கள். அதற்கு பின்னால் இங்கிருந்து போனவர்களும் அங்கு வியாபாரம் செய்து வியாபாரத்திலே கொடி கட்டி பறந்தார்கள். மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, எடுப்போம் என்ற நீயத்திலே இருந்தால் அல்லாஹ் அவர்களை உயர்த்த மாட்டான், எப்பவும் எடுக்கக்கூடிய மக்களாக சமைப்பான். கயாமத்துடைய நாளையிலே முகத்திலே சதை இல்லாமல் அல்லாஹை சந்திப்போம், உழைப்போம், வேர்வை சிந்தி கஷ்டப்படுவோம், இரவாகட்டும் பகலாகட்டும் கடல் கடந்த நாடாகட்டும் எங்கேயாவது போய் நாங்கள் உழைப்போம் என்ற நீயத்தை உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் அல்லாஹ் ஏதோ ஒரு வழியிலே எங்களுடைய வீட்டுக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பான். ரிசு கலப்பவன் அல்லாஹ், ரிசு கலப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பண்புகளில் உள்ள ராசிக், அவன் உணவு கொடுப்பவன், எல்லா விதமான நிலைமைகளையும் அவன் தான் செய்து தருபவன் என்பது அல்லாஹ்வுடைய பண்புகளிலே ஒன்று. எனவே கண்ணியமானவர்களை, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே கொண்டு வந்து தருவான். எனவே தொழில்துறை செய்யக்கூடிய மக்கள் கஷ்டம் வருகின்ற போது மாத்திரம் அல்லாஹுவை அழைக்கக்கூடாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹோடு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். ஏதாவது தொழில்துறை இல்லாம போச்சு, வியாபாரத்தில் லட்சம் வந்துச்சு, அதுக்கு பின்னால் தான் நல்லா சில மக்கள் அதையும் அல்லா குர்ஆன்ல சொல்கிறான். மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் எங்கள் அவன் அழைக்கிறான். பின்பு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த கஷ்டத்தின் போது மக்கள் அல்லாஹை அழைக்கின்ற போது அந்த கஷ்டத்தை, அந்த சோதனையை அல்லாஹ் நீக்கி அவனுக்கு அருள் புரிவான். அந்த அருளை பெற்றுக்கொண்டு அந்த மனிதன் நன்றி கற்ற மனிதனாக நடப்பான். அந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு பின்னால் தொழிலை இழந்திருக்கிறான், தொழிலை இழந்திருக்கிறான், வியாபாரத்திலே லொஸ்ஸாக இருக்கிறார், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதை பெற்றிருக்கிறார் மீள. அல்லாஹ் மீள கொடுத்ததுக்கு பின்னால் இந்த அடியான ஒரு வார்த்தையை சொல்வான். இது ஏந்த அறிவாளன் நான் செஞ்சு கொண்டது, தொழிலை இழந்து கொண்டு அல்லாஹ்ட கேட்டான், ஆனா அல்லாஹ் கொடுத்தான். இந்த மனிதன் சொல்லுவான், இது அல்லாஹ் தர இல்ல, ஏந்த அறிவாளன் நான் செஞ்ச வேலை என்று இந்த மனிதர்கள் சொல்ல முற்படுவார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இது சோதனை. இப்படி செல்வது சோதனை, பல சோதனைகள் எங்களை வந்து சூழ்ந்து கொள்வதற்கும் இதுவும் ஒரு சோதனை. செய்ததெல்லாம் செய்ததுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்கியதுக்கு பின்னால் இது நாங்கள் செய்தது, எங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகளால் சாதித்தது, எங்களுக்கு தெரிந்த தனவந்தர்களால் செய்து முடித்தது என்று யாராவது சொல்ல முற்படுவார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், பல சோதனைகள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு சோதனை தான். அல்லாஹ்வை மறந்து விடுகின்றீர்களே, நாங்கள் செய்ததில் தங்களை மாறு கட்டி பேசிக் கொள்கின்றீர்களே, இதுவும் மிகப்பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இந்த சோதனை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இன்றும் சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த சோதனையில சூழ்ந்திருக்கிறார்கள், இந்த சோதனையில சிக்கிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் ராசிக்கு நம்பியிருக்கிறோம். ஹையுல் கையூம், எல்லா சேவைகளையும் மௌத்தாகாத ஒருவனிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்துல் குர்சியிலே எங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறான். தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி சொல்கிறோம்,
வீட்டுக்குள்ளே நுழைந்தால் ஆயத்து குறிச்சி ஒதுக்கிறோம், இரவிலே படுக்கும் போது ஆயத்து குறிச்சி ஒதுக்கிறோம், எழுந்து விட்டால் ஆயத்து குறிச்சி ஒதுக்கிறோம். முதலாவது அல்லாஹ் சொல்வான் ஐயுல் கையூம், யாருக்கு நீங்க கேட்க வேண்டும், மௌத்தாகிறவர்களிடத்தில் கேளுங்கள், மௌத்தாகக்கூடிய மக்களிடத்திலே உடைய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள், அது பலவீனப்பட்டு விடும். இப்படி யாராவது பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் கேட்கக்கூடியவரும் இதற்கு கொடுப்பார் அந்த பக்தர்கள் இருவர்களும் பலவீனமானவர்கள். அந்த குர்ஆனுடைய வசனத்திலே இறுதியிலே சொல்லுகிறான் ஒரு ஈ இருக்கிறது, ஒரு கொசு இருக்கிறது, ஏதாவது ஒன்றை இவரிடத்தில் எடுத்துச் சென்றால் அதை மீட்டுக் கொள்ளக்கூடிய இவர்களால் முடியாது. உதாரணமா ஒரு சீனி, சீனி துளியை ஒரு கொசு எடுத்துச் செல்கிறது, மீட்டு கொண்டு வருவதற்கு நாங்கள் யாரை நம்பி கேட்கிறோமோ அவர்களால் முடியாது. இப்படிப்பட்டவர்கள் ஏன் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேள்வியாக எங்களிடத்திலே கேட்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் அவஸ்தாவைக்கு தேவை வருகின்ற போது மாத்திரம் அல்லாஹ்வை அழைக்கின்ற நன்றி கட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது, எப்போது நன்றி உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். அன்று வாழ்ந்து எவ்வளவு படித்தவர்கள் இருக்கின்ற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக தெரிவு செய்தான். அந்த காலத்தில் எவ்வளவு படித்தவர்கள் இருந்தார்கள், எவ்வளவு கவிஞர்கள் இருந்தார்கள். ஒருவரை கண்டால் அவர் எழுதவில்லை, உடனே கவிதை பாடுவார், உலகத்தையே கரைத்து குடித்த அறிவாளி இருந்தார்கள். ஆனால் அவ்வளவு அறிவாளிகளுக்கு மத்தியிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் தெரிவு செய்தானே, இது எவ்வளவு பெரிய நியமம். இதற்குத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்குவார்கள், கால்கள் வீங்கும், கால்கள் வீங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 வயதுக்கு பிற்பட்ட காலத்திலும் கியாமுல் லைல் தொழுதிருக்கிறார்கள், கால்கள் வீங்கும். சஹீஹான ஹதீஸ், சுன்னத்தான அந்த கியாமுல் லைல் தொழுகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுவார்கள், கால்கள் வீங்கும். பரவான தொழுகையை நாங்கள் தொழுகிறோம், இதற்கும் நாங்கள் இருந்து கொண்டு தொழுகிறோம் என்றால் எங்களை விட சோம்பேறிகள் யார் இருக்க முடியும். இன்னொரு நோய் வந்து விட்டால் இருக்கிறோம், கருதையில தொழுகிறோம், சொல்ல வேணாம் என்று சொல்லவில்லை, சரியத்திலே அனுமதி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் அல்லாஹுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, சொல்லக்கூடிய தொழுகையை எடுத்து பாருங்கள், எங்களுடைய ஆயுள் முழுவதிலும் 10 வருஷமா அல்லாஹுக்கு அவன் தொழுதிருக்கிறோமா? இல்லை. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், 17 ரக்காத்துக்கள். ஒரு வக்துக்கு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் எடுக்கும், ஜமாஅத்தாக தொழுதால் 10 நிமிஷம் என்று வைத்துக் கொள்வோம். 10 நிமிஷம் 5 நேர தொழுகைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 50 நிமிஷம் ஒதுக்குறோம். ஒரு மனுஷியானம் என்று ஒதுக்குவோம், ஒரு நாளைக்கு ஒரு மனுஷியானம் ஒரு நாளைக்கு தொழுகிறோம். 24 மனுஷியானங்களிலே ஒரு நாளைக்கு நாங்கள் தொழுகிறோம் ஒரு மனுஷியானம். அப்படி என்றால் பரலான தொழுகை, 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரே ஒரு வருடம் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூத் செய்திருக்கிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே வெறுமனே 2 வருஷங்கள் தான் சுஜூத் செய்திருக்கிறார். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே வெறுமனே 4 வருஷம் தான். இது சிறு புராயத்திலே இருந்து வரக்கூடிய கணக்கு. சிலர் விட்டு விட்டு சொல்வார்கள், இவர்களுக்கு ஒரு கணக்கு போட முடியாது. கண்ணியமானவர்களே, 100 வருஷம் வாழ்ந்தாலும் நாங்க 10 வருஷம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய இல்லை, இன்னும் நன்றி கட்ட மனிதராகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுன்னத்தான கியாமுல்லை தொழுகையிலும் இருந்து தொழவில்லை, நின்று தொழுகிறார். அதனால் தான் கால் வீங்கி இருக்கிறார். கருவே இருந்து சொல்றால் உட்கார்ந்து சொல்றால் கால் வீங்கார், வைத்தியத்தை போய் கேளுங்கள். கண்ணியமானவர்களே, எனவே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது குறைவோ? எனவே இனிமேலேயாவது நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும், எங்களால் ஏன்ற முறையிலே அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்து தொழில்துறை விஷயத்திலே நாங்கள் தொழில்துறை செய்கின்ற போது தேவைக்கு ஏற்ப அல்லாஹ்வை அழைப்பதை போன்றிருக்காமல் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை நாங்கள் அழைக்க வேண்டும். அதே போல நாங்கள் செய்யக்கூடிய தொழில்துறைகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு மிக பிரதானமான 2 வகையான இன்சூரன்ஸ் தந்திருக்கிறான். இது அல்லாஹ் சொல்லித்தார இன்சூரன்ஸ், ஒன்று சதக்கா, இன்னொன்று ஜகா. இந்த இரண்டும் மிக பெரிய பாதுகாப்பு. மௌத்தாகாத ஒருவரிடத்திலே ஒப்பதை பாதுகாப்பு.
இங்க உள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் மவுத் ஆகக்கூடிய காலப்போக்கில் அழிஞ்சு போகக்கூடிய இன்சூரன்ஸ் தான். ஆனா இந்த ரெண்டு வகையான இன்சூரன்ஸ் அது அழியாது, இங்கேயும் சேமிப்பாக இருக்கும், கியாமத்துடைய நாளையிலும் அது எங்களுக்கு பட்டோ இல்ல அப்படியே வரும். அதுல ஒன்று ஜகாத். ஜகாத் வருட முடிய கொடுத்துட்டோம்டா அல்லாஹ் அந்த பொருளை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுக்கிறான். உங்களோட சொத்து செல்வத்தில் ஏழைகளுக்கு போக வேண்டிய ஹக்கு கொடுப்பட்டுச்சு, ஆனா அல்லாஹ் சொல்லுவான் ஏழைகளுடைய ஹக்கு போயிச்சு, இருப்பது உன்னுடைய ஹக்கு, எனவே உன்னுடைய ஹக்கை உனக்கே நான் தந்து தீருவேன் என்று அல்லாஹ் வாதா கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, மலச்சுமார்கள் இந்த வானத்துக்கு இறங்கி ஒரு துவா செய்கிறார்கள். அல்லாஹுமா முன் ஹலஃபா, யா அல்லாஹ் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பல மடங்காக இரட்டிப்பாக கொடு. காலையிலேயே தொழிலுக்கு போகின்ற போது கூலி வேலையாக இருக்கட்டும், ஒரு முத்தகத்தை பொத்துவதாக இருக்கட்டும், அவருடைய கடைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மாசுக்கு உதவியாராக இருக்கட்டும், அல்லது கடையிலே வேலைக்கு போவதாக இருக்கட்டும், போகின்ற போது எங்களால் முடியும் 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் இன்னொரு சதக்கா யாருக்காவது கொடுத்து விட்டு போவார். மலக்கு சொல்றார் அல்லாஹுமா முன் ஹலஃபா, யா அல்லாஹ் இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு அவனை கொடுத்தான். மலக்கு சொல்லுகிறார் யா அல்லாஹ் இவனுக்கு பல மரணாக கொடுத்ததை விட அதிகமாக்கி கொடுப்பாயாக, பிரதிபலனை கொடுப்பாயாக. அன்றைய நாளிலும் அல்லாஹ் பிரதிபலனை கொடுப்பான், ஆகிராவிலும் அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் கொடுப்பான். யாரெல்லாம் கொடுக்காமல் போகிறார்களோ அவர்களுக்கு அழிவை கொடுப்பாயாக என்று அந்த மலைக்கு பதுவா செய்கிறார். கண்ணியமானவர்களே, நாங்கள் கொடுத்து விட்டு சதக்காவோடு நாங்கள் தொழில் துறவு போனால் வருகின்ற போது ஆதாயத்தோடு திரும்புவோம். அப்படி இல்லாட்டி முசீபத் முகத்தில் சஞ்சலிப்பு இருக்காது, கேவலமாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த மலைக்குரிய பதுவா எங்களுக்கு ஆகும். அந்த மலக்கு சொல்லுவாரு கொடுக்காம போறாரு, இவருக்கு அழிவை கொடு. பிரிவில் ஹயர் ஓட்டுநராக இருப்பார், பிரிவில் ஓட்டுநராக இருப்பார், சதக்கா கொடுக்கவே மாட்டார், அவருக்கு ஹயர் கிடைக்காது. ஏய் மலக்கு பதுவா செய்கிறாரு இவருக்கு அழிவை கொடு, லாபத்தை கொடுக்காத. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களால் முடியுமான சதக்காக்களினூடாக எங்களோட தொழில் துறவை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு முயலுவோம். அப்படி இல்லாட்டி காலப்போக்கில் அல்ல அதை எடுத்துருவான். எனவே கண்ணியமானவர்களே, எந்த அளவு என்றால் முஹாஜிரிங்களை பார்த்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக எச்சரித்தார்கள். எச்சரித்த ஒரு விடயம் தான் உங்களுடைய பொருள்களுக்கு ஜகாத்தை கொடுக்காமல் இருந்துவிட வேண்டாம், வருட முடிய ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்து விடுங்கள். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ் உங்களுடைய பொருட்களை படைத்தரப்பு ஹாலிக் ராசிக் இந்த உலகத்தை நடத்தாட்டக்கூடியவன் மழையை விரட்ட மாட்டான். எந்த பூமி பறக்கத்தை தந்ததோ அந்த பூமி பறக்கத்தை தராது நிறுத்திக்கொள்ளும். எந்த வானத்திலிருந்து மழை பெய்ததோ அந்த வானத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் மழை பெய்யக்கூடாது. எல்லாம் எங்களை பஞ்சத்தால் சோதிப்பான். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருகங்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த மனிதனுக்கு ஒரு சொத்தும் நீர் கிடைக்காது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, அளவு நிறுவையிலே மோசடி செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது மிகவும் பயங்கரமாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். கண்ணியமானவர்களே, வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு கேடுதான். அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அவர்கள் அளந்து எடுத்தால் சமனாக கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள். இதே மக்கள் அலந்து நிறுத்து கொடுத்தால் மக்களை நஷ்டப்படுத்தி விடுவார்கள், எடுக்கின்ற போது கூடுதலாக இருப்பார்கள், நெருக்கின்ற போது கூடுதலாக கழிவுகள் போகும் என்று கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இதே அடியார்கள், இதே வியாபாரிகள், இதே பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள் மக்களுக்கு நிறுத்து கொடுத்தால் எடுக்கின்ற போது பாவித்த வார்த்தை கழிவுகள் போகும், விற்கின்ற போது பாவிக்கின்றார்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், குறைத்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மகத்தான ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் இவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று, அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்பட மாட்டார்கள் இவர்கள் நம்புகின்றார்களா? நீங்கள் யாருக்கு ஒரு பொருளை கொடுத்தீர்களோ அவரும்
யார் அதை விட்டாரோ அவரும் கியாமத்தினால் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்திருப்பார்கள். இங்குள்ள பெருமதி பெருமதி இல்ல, ஆக்ராவுலதான் பெருமதி. இங்குள்ள கோடீஸ்வரர் ஆக்ராவுல 10 ரூபாய்க்கு கெஞ்சுவார். கண்ணியமானவர்களே, எனவே யாரும் ஆக்ராவுல கை சேதப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் நபிமார்களும் அந்த சமூகத்தை அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே ஆகுமான அலாலான உழைப்பில் விடுபடுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு பல வழிகளை திறந்து தருவான். அடுத்து ஹராமான உழைப்பை நாங்கள் தேடுவோம் என்றால், ஹராமான வழியிலே எங்களுக்கு பொருள் வரும் என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை மிக பயங்கரமான சோதனையில் ஆளாக்கிடுவான். சில விளைவுகளை மாத்திரம் சொல்லிவிட்டு கொட்டுவாவை நிறைவேற்றுகிறது. ஹராமான உழைப்பு யாராவது செய்தால், முதலாவது அந்த மனிதர்கள் நல்லமல் செய்வதற்கு இன்பம் இருக்காது, அமல் இல்லாத செய்வதற்கு இன்பம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பள்ளியின் பக்கம் கூப்பிட்டா அவர் வரமாட்டார், அதான் கேட்டாலும் அதான் கேட்காம அவருடைய காதை மூடிக்கொண்டு படுப்பார். ஹராமான உழைப்பால வார விளைவு. அடுத்து கண்ணியமானவர்களே, அவ்வாறு அவரை கொண்டு வந்தாலும் ஹராமான உழைப்பில் ஈடுபட முயற்சி மக்கள் அது நிலைத்து இருக்காது. ஒரு நாளைக்கு பள்ளியை கொண்டு வந்தா உடனே அவர் போயிடுவார், இருக்க மாட்டார். கண்ணியமானவர்களே, அடுத்து மிக பயங்கரமான ஒரு விளைவு தான் ஹராமான உழைப்பு. எங்கட பிசினஸ்ல தொழில் துறவுல கலந்துட்டா எங்கட நற்செயல்கள் எல்லாம் கபூல் செய்ய மாட்டான், எங்க நற்செயல அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதருடைய உடம்பிலே கொஞ்சமேனும் ஹராமான உணவு போகிறதோ அந்த மனிதருடைய 40 நாள் இபாதத்துக்கள் வீண் என்று சொன்னார். அந்த 40 நாளைக்குள்ள எங்களுடைய ஹஜ் அடைந்தால், 40 நாளைக்குள்ள எங்களுக்கு லைலத்துல் கத்ர் வந்திருந்தால், அந்த 40 நாளைக்குள்ள நாங்கள் கொடுத்த ஜகாத் அமைந்திருந்தால், எங்களுடைய அமலுடைய நிலைமை என்ன? நாங்கள் அனுப்பிய அந்த கோடிக்கணக்கான, நாங்கள் கொடுத்த கோடிக்கணக்கான ஜகாத்துக்குரிய நிலைமை என்னவாக இருக்கும்? கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் மிக பயங்கரமான ஒரு விலை இருக்கிறது. எங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஹராமான உழைப்பு வந்தா எங்களுடைய துவா கபூல் செய்யப்படாது. அப்படி அவங்க சொன்னாங்க, முஸ்லீம் ஆயுதம் துவா. எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை. இன்று சில மனிதர்கள் முஸ்லீம்களை சோதிக்கிறார்கள், கடும் போக்குவாதிகள் முஸ்லீம்களுக்கு ஆயுதம் இருப்பதாக சொல்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு ஆயுதம் இல்லை, எங்கள்கிட்ட உள்ள ஒரே ஒரு ஆயுதம் தான் துவா. இந்த துவா என்ற ஆயுதத்தை எடுத்து விடத்தான், இந்த துவா என்ற ஆயுதத்தை பயன்படுத்தாமல் இருக்கத்தான் ஹராமான உழைப்புகளை எங்களுக்கு காட்டுகின்றார்கள். ஹராமான வழிகள் பல வகையில் திறந்திருக்கிறது, ஹலாலான வழிகள் மூடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் இன்று பேங்கில உள்ளவர்கள், ஏனைய ஏனைய அமைப்பில் உள்ளவர்கள் கட்டுகின்றார்கள். கடன் தேவையா உங்களுக்கு? கடன் தேவையா உங்களுக்கு? திருவி வேணுமா? 1000 ரூபாயும் தேவையில்லை. உங்களோட சீட்டை தாங்க, காணி பூமியில சீட்டை தாங்க. பாவம் கண்ணியமானவர்களே, இது எதனால கண்ணியமானவர்களே, எங்க துவா கபூல் செய்யப்படாது. துவா கபூல் செய்யப்படாச்சு, எங்க ஆயுதம் பயன்படுத்தப்படாது. எங்கள்கிட்ட உள்ள ஒரே ஒரு ஆயுதம் துவா தான். துவா இசேப்பா ஜிக்கர் இதுதான் கண்ணியமானவர்களே. எனவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த ஹராமான உழைப்பு வந்துட்டா எங்கட வெளிப்பாடுகள் எல்லாம் நல்ல முறை இருக்காது. பேசக்கூடிய பேச்சு மோசமா தான் இருக்கும். ஒருத்த மதுபானம் குடிக்கிறா, ஒரு வாயால் வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கா? எனவே கண்ணியமானவர்களே, நல்ல விஷயங்களை செய்வோம், நிச்சயமாக அல்லாஹ் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு உபதேசத்தை சொன்னார்கள். அந்த உபதேசத்தை சொல்லிவிட்டு ஹுதுபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளையும் ஒவ்வொரு வாப்பாதாரையும் விழிப்பு சொன்னார்கள். உங்களுடைய தொழிற்துறவுகளை நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கின்ற தொழில்களை பழக்கிவிட்டு மௌத்தாகி விடுங்கள். உங்களுடைய இறப்போடு உங்களுடைய மரணத்தோடு உங்களுடைய தொழில் உங்களுடைய பரம்பரையோடு முட்டு பெற்று விடாமல் அந்த தொழில் நிரந்தர முறையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்த ஹலாலான உழைப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கும் பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் இல்லாத போது நீங்கள் கொடிகட்டி பறந்தீர்கள், வியாபாரத்தில் பல வாகனங்கள் எடுத்து ஓடுவீர்கள், ஆனால் 20-30 வருஷத்துக்கு பின்னால் உங்களுடைய குழந்தை இன்னொருத்தரை கையேந்துவார் என்றால் நீங்கள் எவ்வளவு பணக்கார இயந்திரத்திலும் அல்லாஹுக்கு எந்த பெருமதியுமே கிடையாது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளையும் ஒவ்வொரு வாப்பமாரையும் பார்த்து சொன்னார்கள்,
நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிற்துறவுகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது விட்டுவிட்டு செல்லுங்கள். அவர்களும் அந்த தொழிலையே ஹலாலான உழைப்பை செய்து முன்னேறட்டும் என்று. எனவே கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹலாலான உழைப்பு மூலம் மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற சுரக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் இம் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில்களை ஹலாலான தொழில் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடம்புகள்ல ஹராம் கலந்திருந்தா அதை வெளியாக்கிறியா அல்லாஹ், ஏதோ ஒரு வகையில் அதை வெளியாக்கிறியா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எங்களை கேவலப்படுத்தி விடாதயா அல்லாஹ். நாங்கள் உனக்காவணி சுஜூது செய்கிறோம் யா அல்லாஹ், உனக்காவணி நாங்கள் அழுது அழுது துவா கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய தொழிற்துறவுகளை ஹலாலான தொழிற்துறவு ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தொழிற்துறவு செய்த எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய சாலையான பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். எங்களுடைய துவாக்களை உன் தரிப்பிலே கொண்டு கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃபர் தவானா அலி அல்ஹம்துலில்லாஹ்.